السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وأفضل الصلاة وأزكى السلام على سيدنا وسندنا وحبيبنا وقرة أعيننا محمد خاتم النبيين، وعلى آله الطيبين الطاهرين، وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، ஈடு கருணையாளன் அளவற்ற அருளாளன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை முதற்கண் போற்றி புகழ்கின்றேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன், இணை துணையற்றவன், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன், அவனன்றி வேறு எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அவனின் அன்பு தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அன்புக்கினிய குடும்பத்தவர்கள், நேசத்துக்குரிய தோழர்கள், அவர்களின் வழியை தொடர்ந்தவர்கள், தொடர்கிறவர்கள், தொடரவிருப்பவர்கள், அவர்களின் உயர்ந்த வழிக்காக உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதா சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டு வசிய செய்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே அவனது ஓர் இபாதத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனலோகத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று எல்லோர் வாயிலும் பேச்சுக்குரிய ஒரு பொருளாக டெங்கு ஆகி போய்விட்டது. டெங்கு காய்ச்சல் பொதுவாக நகரத்தின் பல பகுதிகளிலே பரவியிருப்பதாக நாம் அறிவுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், தகவல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மட்டுமல்ல, நாம் பல டெங்கு நோயாளர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஊரில் மட்டுமல்ல, இந்த நாட்டின் பல பகுதிகளில் இந்த நோய் பரவலாக இருக்கின்றது. அண்மைய அல்லது நேற்றைய அரச மருத்துவர் சங்கத்தின் அறிக்கைப்படி 85,000 மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். கடந்த 6 மாதத்துக்குள் மாத்திரம் 100 மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் மரணித்து போயுள்ளார்கள். முன்னெப்பொழுதை காட்டிலும் இப்பொழுது, அதிலும் குறிப்பாக கடந்த 6 மாத காலத்துக்குள் டெங்கு நோய் பரவலாக இந்த நாட்டிலே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி பலரின் உயிரை காவு கொண்டுள்ளது. பல பேர் ஆஸ்பத்திரிகளிலே சிகிச்சை பெற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள் என்பதை சொல்லிவதோடு, கடந்த இந்த கால அனுபவத்தை பொறுத்த மட்டிலே இதை கட்டுப்படுத்தாமல் கொள்வோம் என்றால் அடுத்து வரும் நாட்கள் இதைவிட பயங்கரமான விளைவுகளை சந்திக்க வேண்டிய நாட்களாக இருக்கும் என்றும் அந்த அரச மருத்துவர் சங்கம் நேற்றைய மாலை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, டெங்கு வெகுவாக பாதித்திருக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்று புத்தளம், கண்டி, பதுளை பகுதிகள் இதைவிட மோசமான பாதிப்பை தழுவியுள்ள போதிலும், புத்தளமும் ஒரு மோசமான பாதிப்பை கண்டுள்ள பிரதேசம். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே நாம் என்ன செய்து கொள்ளலாம்? நமக்கு பல அறிவுறுத்தல்கள் சொல்லப்படுகின்றன, கட்டுப்படுத்திக் கொள்வதற்கான முறைகள் சொல்லப்படுகின்றன, பாதுகாத்துக் கொள்வதற்கான முறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன, அறிவுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் டெங்கு நோய் குறைந்த பாடில்லை, கூடிய வண்ணமே இருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் என்ன செய்து கொள்ளலாம் என்பது பற்றி சிந்திப்பதற்கு இந்த நாளிகைகளை ஒதுக்கிக் கொள்வோம். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, டெங்கு அது ஒரு நுளம்பினால் ஏற்படுத்தப்படுகிற நோய் என்று நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. அந்த நுளம்பு எய்டிஸ் என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு நுளம்பு இனத்தின் ஒரு வகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நுளம்பு அது வளரக்கூடிய அல்லது உற்பத்தியாகக்கூடிய இடம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருப்பது அது தேங்கி நிற்கும் நீர்நிலைகள் அல்லது தேங்கி இருக்கக்கூடிய நீர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன குவளையில் கூட, ஒரு சின்ன சிரட்டையில் கூட இரண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு அல்லது ஆறு நாட்கள் தண்ணீர் இருக்கும் என்றால் அதிலும் கூட எய்டிஸ் நுளம்பு உற்பத்தியாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர் சுத்தமானதாக இருக்க வேண்டும் என்று தான் இதுவரையும் படித்தோம். ஆனால் மிக அண்மையில் வெளியாகியுள்ள பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு மருத்துவ ஆய்வாளரின் கருத்துப்படி, இல்லை அவருடைய ஆய்வின் படி, அது அசுத்தமான நீரிலும் உருவாகிறது. தேங்கி நிற்கும் நீர் அது சுத்தமானதாக இருக்கலாம், அசுத்தமானதாக இருக்கலாம். தேங்கி உள்ள நீரில் எய்டிஸ் நுளம்பு உற்பத்தியாகிறது என்பது அண்மையில் வெளிவந்துள்ள பாகிஸ்தானை மையமாக கொண்ட ஒரு மருத்துவ ஆய்வாளரின் ஆய்வின் முடிவாகும். இதுவரை காலமும் அது சுத்தமான நீரில் மட்டுமே வளர்கிறது என்று சொல்லப்பட்டிருந்ததற்கு மாற்றமான ஒரு அறிக்கையாக, ஆய்வறிக்கையாக அது ஆக்கப்பட்டுள்ளது. எப்படி இருந்த போதிலும் சகோதரர்களே, நீர் சுத்தமோ அசுத்தமோ தேங்கி இருக்கிற நீரிலே அது உற்பத்தியாகிறது என்பது நாம் முடிவாக எடுத்துக் கொள்ளலாம். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவரைக்கும் சுமார் 110 நாடுகள் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழை கூடிய நாடுகள், மழை குறைந்த நாடுகள், வருடத்துக்கு ஒரு முறையே சில நாட்கள் மழையை காண்கிற சவுதி போன்ற நாடுகள் உட்பட டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் எண்ணிக்கை 110 பொழுது தாண்டிவிட்டது. நமது நாடும் இதில் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோய்க்கு குறிப்பிட்ட ஒரு மருந்து கிடையாது என்பதுதான் இங்கே நாம் அடிக்கோடிட வேண்டிய விஷயம். ஆங்கில மருத்துவத்திலே இதுவரையும் டெங்கு ஃபீவருக்கு, அதாவது டெங்கு காய்ச்சலுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. அவர்கள் சொல்லுவதெல்லாம் நீங்கள் 3 விஷயத்தை செய்யுங்கள். டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டிருப்பவர்களுக்கு வலி இருக்கும், மூட்டுக்களிலே இருக்கும், மசில்ஸிலே இருக்கும். இந்த வலியை, அந்த வலியை குணப்படுத்துவதற்கு பெயின் கில்லர்ஸ் கொடுப்பார்கள், அதனை எடுத்துக் கொள்ளுங்கள். மட்டுமல்ல, கடுமையான ஜுரம் இருக்கும், காய்ச்சல் இருக்கும், வாந்தி வரும், குமட்டும், இதுவெல்லாம் டெங்கியின் அடையாளங்கள். ஆனால் பிளேட்லெட் குறைந்தால் டெங்கியை சந்தேகிப்பார்கள். இதை இந்த நேரத்தில் ஏற்படுகிற உடல் நோவை குறைப்பதற்கு பெயின் கில்லர்ஸ் வலி நீக்கிகள் தருவார்கள், ஒன்று. இரண்டாவது, கூடுமான அளவு ஆறாமல் அசையாமல் ஓய்விலேயே இருங்கள் என்று சொல்வார்கள். நல்ல பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டும், படுக்கையிலேயே இருந்து கொள்ள வேண்டும், அசையக்கூடாது, ஆடக்கூடாது, இயங்கக்கூடாது. மூன்றாவது, லிக்விட் ஃப்ளூட் மேனேஜ்மெண்ட், அதாவது தண்ணீரையே திரவமான உணவுகள், திரவ உணவுகளோடு அவர் இருந்து கொள்ள வேண்டும். ஜூஸ் போன்ற சாறுகளோடு, திரவ உணவுகளோடு அவர் இருந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மூன்றையும் சொல்லித் தருவார்கள். வேறு எந்த மருந்தும் அதற்காக வைத்தியர்கள் கொடுப்பது கிடையாது ஆங்கில மருத்துவத்திலே. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலையிலே டெங்கு பரவிக்கொண்டே இருக்கிறது. டெங்கினால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. நமக்கு இந்த நிலையில் நாம் என்ன செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி சொல்லுவதற்குத்தான் இந்த ஒரு பீடிகையை போட்டுக்கொண்டேன். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு நோயும் சிகிச்சையும் அல்லாஹு தாலாவிடம் இருந்து கற்றுத்தரப்பட்ட விஷயங்கள். எந்த வகையான நோய் வந்தாலும் அந்த நோய்க்கு நாம் சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதும், நோய் வராமல் காத்துக் கொள்வது அதற்கு முன் செய்து கொள்ள வேண்டியதும், நோய் வந்துவிட்டால் சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டியதும், மருத்துவ ஆலோசனைகளை பேணி நடந்து கொள்ள வேண்டியதும் நமக்கு அல்லாஹுவால், அவனின் தூதரால் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள். எனவே மருத்துவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகள், வழிகாட்டல்கள், அறிவுறுத்தல்கள், அவை நமக்கு முக்கியமானவை. அவற்றை நாம் மீறி போகக்கூடாது, அவற்றை நாம் பேணி நடக்க வேண்டும். நோய் வந்தவர்களும் பேணி நடக்க வேண்டும். அதைவிட முக்கியமாக நோய் வராமல் காத்துக்கொள்வதற்கான பிரிவென்டிவ் மெஷர்ஸ், அதாவது தடுத்துக் கொள்ளக்கூடிய வழிகள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த வழிகளை நாம் பேணுவது மிக முக்கியமான ஒன்று, மிக முக்கியமான ஒன்று. இந்த நுளம்பு உற்பத்தியாக கூடிய வழிகளை நாம் அடைத்து விடுவது, இது மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. எனவே இந்த விஷயங்களை வைத்துத்தான் இஸ்லாம் எப்படி இவற்றை அணுக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது என்பதை சொல்லித்தரப் போகிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நுளம்பு எய்தி நுளம்பு உற்பத்தியாகுவது தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் என்று சொன்னால் அதனை மூடி வைக்காமல் இருந்தால்தான் உற்பத்தியாகிறது என்று மருத்துவர்கள் சொல்லித் தந்தார்கள். தேங்கி இருக்கக்கூடிய நீரை நீங்கள் மூடி வைத்து விட்டால் அது பாத்திரத்தில் இருக்கலாம், எத்தனை நாட்களுக்கும் இருந்து விட்டு போகலாம். மூடி வைத்து விட்டீர்கள் என்றால் அதிலே நுளம்பு உற்பத்தியாக மாட்டாது. சகோதரர்களே, இது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான புத்திமதியாக சொல்லித் தந்தார்கள், பாத்திரத்தை நீங்கள் திறந்து வைக்கக்கூடாது, பாத்திரத்தை எப்பொழுதும் நீங்கள் மூடி வைக்க வேண்டும், உரையை பையை எப்பொழுதும் கட்டி திறந்திராத வண்ணம் மூடி வைக்க வேண்டும் என்பதெல்லாம் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த புத்திமதி. ஹத்துல் இனா, பாத்திரத்தை மூடி வையுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உரையை கட்டி வையுங்கள் என்றார்கள், பையை பேகை நீங்கள் கட்டி வைக்க வேண்டும் என்றார்கள். அந்த காலத்திலே உரையில் சாமான்கள் போடுவோம், அந்த சாமான்கள் கட்டப்பட்ட உரையை நாம் கட்டி வைக்க வேண்டும். இப்பொழுது அது இல்லை, கட்டி வைக்கிற நிலையில் நாம் இல்லை. அழகான பேக்குகள் இருக்கின்றன, பூட்டுவதற்குரிய சாதனங்கள் இருக்கின்றன, ஜிப்பர் போன்ற உபகரணங்கள் இருக்கின்றன. எப்படியோ நாம் பூட்டி வைக்க வேண்டியவற்றை பூட்டி காக்க வேண்டும். இதனை சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாகவே சொன்னார்கள், வருடத்திலே நோய் இறங்குகிற ஓர் இரவு இருக்கிறது. நன்கு அவதானியுங்கள், வருடத்திலே ஓர் இரவு இருக்கிறது, அந்த இரவிலே நோய் இறங்குகிறது. சகோதரர்களே, வருடத்தில் ஓர் இரவு, லைலத்துல் கத்ர் எது எப்படி எந்த இரவு என்று நமக்கு தெரியாதோ அதுபோல ஒரு இரவு இருக்கிறது, நோய் இறங்குகிற இரவு. அந்த இரவு நமக்கு சொல்லத் தரப்படவில்லை, எந்த இரவு என்று நமக்கு தெரியாது. ஆகவே எப்பொழுதும் நீங்கள் பாத்திரங்களை மூடி வைக்க வேண்டும். நோய் இறங்குகிற ஒரு இரவு வருடத்தில் இருக்கிறது. பிறகு நபி அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யமுர்ரு பி இனாஇன் லைஸ அலைஹி ஹிஸா அவ் ஸிஃபாஇன் லைஸ அலைஹி விகா. மூடப்படாத பாத்திரம், கட்டப்படாத உரையை அந்த நோய் தாண்டி செல்கிற போது இல்லா நஸல ஃபீஹி மின் தாலிகல் வபா, அந்த பாத்திரத்துக்குள் அல்லது அந்த உரைக்குள் அந்த நோய் இறங்கி விடுகிறது என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இதுவெல்லாம் விளையாட்டோ அல்லது வீண் பேச்சுக்களோ அல்ல. ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற புத்திமதி, நோயிலிருந்து காத்துக்கொள்வதற்கான வழிகள். சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றுள்ள இந்த ஹதீஸ் ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாக வந்துள்ளது. நாம் என்ன செய்ய வேண்டும்? பாத்திரத்தை மூடி வைக்க வேண்டும். திறந்து இருக்கக்கூடிய பாத்திரத்துக்குள் அந்த குறிப்பிட்ட இரவில் அது திறந்து இருந்தால் நோய் வந்து அதில் இறங்கி விடலாம். இல்லை, இறங்கவே செய்யும் என்றால் நபி அவர்களுடைய வாசியப்படித்தான் இருக்கிறது. திறந்து இருக்கிற பாத்திரம் அல்லது மூடப்படாத உரை, கட்டப்படாத உரை, இதனை அந்த நோய் தாண்டி செல்கிற போது அதற்குள் அந்த நோய் இறங்கிவிடும் என்று சொல்கிறார்கள். சகோதரர்களே, இதனை நாம் செய்வது மிக முக்கியமான ஒரு அம்சம். அது எந்த நேரத்திலும் நாம் பாத்திரத்தை மூடி வைக்க வேண்டும். பாத்திரம் திறந்து வைத்தல் ஆகாது, அதற்குரிய காரணம் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு சஹீஹுல் புகாரியின் அறிவிப்பிலே அதே சஹாபி ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹும அவர்களின் அறிவிப்பாகவே இடம்பெற்றுள்ளது. நீங்கள் செய்கிற வேலை, மூடி வைக்கிற வேலையையும் பிஸ்மில்லாஹுவை கொண்டு செய்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் பாத்திரத்தை மூடுகிறீர்கள், பேகை மூடுகிறீர்கள், உரையை கட்டுகிறீர்கள் என்றால் நாம் பிஸ்மில்லாஹ் அந்த நேரத்திலே சொல்ல வேண்டும். சகோதரர்களை, பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டிய சுன்னத்தான முக்கியமான இடங்களுள் இதுவும் உண்டு. நாம் நமது பாத்திரத்தை மூடுகிறோம், தண்ணீர் உள்ள பாத்திரத்தை மூடுகிறோம். ஒரு கிளாஸ்லே குறைந்தபட்சம் தண்ணீர் இருக்கிறது, இன்னொரு பாத்திரத்தால் ஒரு சோசரால் மூடி வைக்கிறோம். சகோதரர்களே, பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தது. வாவ்கு கிரபக்கும், உங்கள் பாத்திரம் உங்கள் உரைகளை கட்டுங்கள் ஒரு குருஸ்ம அல்லாஹ் அல்லாஹ்வின் பெயரை சொல்லிக் கொள்ளுங்கள். உங்கள் பாத்திரங்களை மூடுங்கள் ஒரு குருஸ்ம அல்லாஹ் அல்லாஹ்வின் பெயரை சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மூடுவதற்கு ஒரு முழுமையான மூடி கிடைக்கவில்லையா, ஒரு கம்பையாவது எடுத்து ஒரு துண்டையாவது எடுத்து அதனுடைய விட்டத்துக்கு டயமீட்டர் படக்கூடிய மகையிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வைத்தார்கள். அப்படியா, நேராக ஒரு கம்பையாவது வைத்துக் கொள்ளுங்கள், முழுமையாக மூட கிடைக்காவிட்டாலும் சகோதரர்களே, நபி புத்திமதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஏன் சொல்லப்படுகிறது என்றால், ரெண்டு விஷயம். ஒன்று, அல்லாஹு தஆலாவுடைய பெயரை சொல்லி நீங்கள் வைக்கிற போது அந்த பாத்திரத்தை ஷைத்தான் திறக்க மாட்டான், உள்ளே நுழைய மாட்டான். ஏனென்றால் அல்லாஹுடைய பெயர் சொல்லி அடைக்கப்பட்டுள்ளது, மூடப்பட்டுள்ளது. உங்களுடைய வீடுகளின் கதவுகளை நீங்கள் உள்ளே இருந்து பிஸ்மில்லா சொல்லி மூடிவிட்டால் ஷைத்தான் உங்கள் வீடுகளுக்குள் நுழைய மாட்டான் என்று திருதுர் ஹதீஸிலே வருவது போல் தான் இது. இரண்டாவது, ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்டது. நோய் அதற்குள் நுழைவதிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு. நோய் நுழைந்த பிறகு நீங்கள் அதனை அறுந்துவீர்கள், உண்ணுவீர்கள். இப்பொழுது உங்களுக்கு நோய் வரும், இப்பொழுது நீங்கள் வருத்தப்படுவீர்கள். அந்த நோய் சில வேளை உங்களுடைய உயிருக்கும் ஆபத்தாக முடியும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புத்திமதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் வருமுன் காப்போம், நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்வோம் என்ற முடிவோடு இருக்க வேண்டும். சகோதரர்களே, இதே போல் தான் வைத்திய ஆலோசனை அது எதுவோ அதுதான் நமக்கு இஸ்லாத்தில் அதற்கு முன் சொல்லித்தரப்பட்டுள்ள ஆலோசனை. வீட்டிலே இருக்கக்கூடிய டேங்க் டப் எல்லாவற்றையும் மூடி வைத்து பாதுகாப்பது. உள்ளே நீர் இருக்கலாம், ஆட்சேபனை இல்லை, எந்த பிரச்சனையும் வரமாட்டாது. ஆனால் திறந்த நிலையில் தேங்கியிருக்கிற நீர் அது ஆபத்தை விளைவிக்கக்கூடியது என்பதைத்தான் நாம் படிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது நாம் செய்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், காலையில் மாலையில் நாம் ஓதி வரக்கூடிய துஆக்கள். பிஸ்மில்லாஹில்லதி லா யஃபுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். இதெல்லாம் பிரிவென்டிவ் மெஷர்ஸ்ல வைத்தியம் சொல்லித்தராதது, ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவது. எவனுடைய பெயரோடு, எந்த அல்லாஹ்வுடைய பெயரோடு எந்த பூமியில் உள்ள வானத்தில் உள்ள எதுவும் தீங்கிழைக்காதோ அவருடைய பெயரால் இன்று காலையிலே மூன்று தடவை சொல்லுங்கள், மாலையிலே மூன்று தடவை சொல்லுங்கள், அந்த மனிதனுக்கு எதுவும் பாதிப்பை தீங்கை ஏற்படுத்த மாட்டாது என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்தார்கள். காலையிலே இத்தனை பேர் நாம் இதனை ஓதினோம், பிஸ்மில்லாஹில்லதி லா யஃபுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். மாலையிலே மூன்று தடவை, காலையிலே மூன்று தடவை. காலையிலே ஓதினால் மாலை வரையும் நோய்கள், நொம்பலங்கள், கடிகள், தீண்டுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும், அடுத்தவர்களுடைய எதிர்ப்பு, எதிரிகளுடைய எதிர்ப்பு, தாக்குதல் எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பு, விஷஜந்துக்களில் இருந்து பாதுகாப்பு. மாலையில் ஓதினால் காலை வரைக்கும் சகோதரர்களே, நோய்கள் மட்டுமல்ல எல்லா கொடுமைகள் இருந்தும் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அஊது பிகலிமாத்தில்லாஹி தம்மாதி மின் ஷர்ரி மா கலக். இறைவன் அல்லாஹ் படைத்துள்ளவற்றின் தீங்கில் இருந்து அவனுடைய முழுமையான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த துஆவை நாம் ஓதுகிற போது, காலையிலே மாலையிலே, ஒரு ஊருக்கு பயணம் சென்றிருக்கிறோம், அந்த இடத்திலே ஓதுகிற போது எந்த விதமான பாதிப்பும் நம்மை அந்த இடத்திலே தீண்ட மாட்டாது, அடைய மாட்டாது. நீங்கள் பெரியவர்கள், உங்களுடைய சின்ன பிள்ளைகள் இருப்பார்கள், இதை உச்சரிக்க தெரியாத கை குழந்தைகள் இருப்பார்கள், அஊது பிகலிமாத்தில்லாஹி தம்மாதி என்ற துஆவை நீங்கள் மாற்றி அவர்களை பார்த்து ஓதுங்கள். உஈதுக பிகலிமாத்தில்லாஹி தம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. பெற்றவர்கள் ஓதுங்கள் உங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கு. எத்தனை பிள்ளைகள் என்று சரியாக உச்சரிப்புக்குள் வராத பிள்ளைகள் டெங்கில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த துஆக்கள் தெரியாது, ஓதவும் முடியாது. பெற்றோர், தாய் தந்தை, சகோதரர்கள், பெரியவர்கள் அந்த பிள்ளைகளை நோக்கி ஓத வேண்டும். நபி அவர்கள் பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை நோக்கி ஓதி வந்த துஆ, உஈதுக பிகலிமாத்தில்லாஹி தம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. இந்த துஆக்கள் எல்லாம் நமக்கு பாடமும் இல்லை. எளிய முறையில் இருக்கக்கூடிய துஆக்களை எழுதி வைத்திருக்கக்கூடிய நூல்கள், சின்ன சின்ன நூல்கள் இருக்கும், நூறு ரூபாய் கொடுத்து வாங்கி வைத்து படித்து அதனை காலை மாலை ஓதுவதற்கும் நமக்கு பாக்கியம் இல்லை. சகோதரர்களே, நோய் நொடிகள், நொம்பலங்கள், பீடைகள் இவையெல்லாம் நம்முடைய துவாக்கள் அற்று போனதன் காரணமாக நம்மை அண்டி வந்துள்ளன, நமக்குள் குடிபுகுந்துள்ளன. எந்த வீட்டிலே நோயாளர்கள் இல்லை, எந்த வீட்டிலே நசல் பிடித்தவர்கள் இல்லை, எந்த குடும்பத்துக்குள் பெரிய பிணியில் மாற்றாத ஒருவர் இல்லை. சகோதரர்களை, சிகிச்சைகள், மருத்துவ சிகிச்சைகள் என்று லட்சக்கணக்கில் அல்ல கோடிக்கணக்கில் ஒரு வாரமாக எம்முடைய ஒரு நெருக்கத்திற்குரிய ஒருவருடைய ஒரு ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது ஈரல் மாற்று சிகிச்சைக்காக சுமார் 90 லட்சம் வசூல் பண்ணிக் கொண்டிருக்கிறோம். இது சாதாரண விஷயம் அல்ல சகோதரர்களே. அந்த அளவு தூரம் சிகிச்சைகள் நம்மை ஒரு பக்கம் மனதளவிலும் குடைந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் விட இலேசான வழி இந்த நோய்களில் இருந்து நமக்கு பாதுகாப்பை பெறக்கூடிய இந்த துவாக்களை நாம் பேணி வருவது. பல பேர் இந்த துவாக்களோடு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறோம். சகோதரர்களே, நோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய மிக அருமையான இன்னொரு துஆ, அல்லாஹும்மா இன்னி அஊது பிக் மினல் பாரசி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வ மின் சய்யிஇ அல் அஸ்காம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்த ஒரு துஆ, அல்லாஹும்மா இன்னி அஊது பிக் மினல் பரஸ், யா அல்லாஹ் உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன், மினல் பரஸ் வெல் குஷ்டத்தில் இருந்து, வல் ஜுனூன் பைத்தியத்தில் இருந்து, வல் ஜுதாம் குஷ்டரோகத்தில் இருந்து, வ மின் சய்யிஇ அல் அஸ்காம் மோசமான நோய்களில் இருந்து. வார்த்தைகளை பாருங்கள், மோசமான நோய்களில் இருந்து நான் உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுபவர்களாக இருந்திருக்கிறார்கள். மோசமான நோய் கிட்னி ரிலேட்டட் டிசீசஸ், அதாவது சிறுநீரகத்தோடு சம்பந்தப்பட்டது, இதயத்தோடு சம்பந்தப்பட்டது, மார்போடு சம்பந்தப்பட்டது, ஈரலோடு சம்பந்தப்பட்டது. மோசமான நோய் என்றால் இன்று இருக்கவே இருக்கிறது, வீட்டுக்கு வீடு இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு கேன்சர். சகோதரர்களே, அந்த அளவு தூரம் மோசமான நோய்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் வந்து புகுந்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது மனிதனையும் அந்த குடும்பத்தவர்களையும். சகோதரர்களே, இந்த துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறாது ஓதி வந்த துஆ, அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மினல் பரஸி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வ மின் சய்யிஇ அல் அஸ்காம், பாடமாக்குங்கள், முடியாதவர்கள் எழுதி எடுத்துக் கொள்ளுங்கள், தேவையானவர்கள் வாருங்கள் எழுதி தருகிறேன், இன்ஷா அல்லாஹ் படியுங்கள், பாடமாக்குங்கள், ஓதி வாருங்கள், காலையிலும் மாலையிலும் ஓதி வாருங்கள், தொழுகைகளுக்கு பிறகு ஓதி வாருங்கள். நமக்கு அதற்கெல்லாம் இப்பொழுது நேரம் கிடையாது. சலாம் கொடுத்தவுடன் நாம் உடனடியாக எழும்புகிறோம் போகிறோம். எத்தனையோ துஆக்கள், திக்ருகள், விருதுகள் தொழுகையின் பின் இருக்கின்றன. அது நமது இம்மை மறுமையின் பாக்கியங்களுக்கும் சௌபாக்கியங்களுக்கும் சுகத்துக்குமான துஆக்கள், ஆரோக்கியமான வாழ்வுக்குமான துஆக்கள். இதையெல்லாம் கேட்கிற அளவுக்கு நமக்கு நேரம் கிடையாது. நாம் லாயக்கற்றவர்களாகவே ஆகி போகிறோம். ஆனால் மருந்தென்றும், மருத்துவம் என்றும், மருத்துவமனை என்றும், மருந்தகம் என்றும், மருத்துவர் என்றும் ஓடி ஓடி திரிந்து கொண்டே இருக்கிறோம். ரூபாய் ரூபாயை அள்ளி கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். சகோதரர்களே, இந்த துஆக்களில் கவனம் செலுத்துவோம். இந்த துஆக்கள் காலையில் மாலையில் மற்ற நேரங்களில் சந்தர்ப்பங்களில் ஓது வர வேண்டிய துஆ, இது நமக்கு பாதுகாப்பு. வந்துவிட்டதா டெங்கு அல்லது வேறு எந்த நோய், இது டெங்குக்கு மட்டுமல்ல எல்லா நோய்க்கும் தான், வந்துவிட்டதா நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், பதறக்கூடாது, பதறக்கூடாது. டெங்கு வந்து விட்டதா, இந்த நோய் வந்து விட்டதா, சகோதரர்களே துஆ இருக்கிறது, அல்லாஹ் தஆலாவிடத்திலே துஆ செய்வோம். துஆ நிச்சயமாக கை கொடுக்கக்கூடியது. இந்த நோய் அற்று போவதற்கு இல்லாமல் போவதற்கு நாம் அல்லாஹ் தஆலாவிடத்திலே அழுது துஆ செய்வது. இரண்டாவது, ஜம்ஜம் நீரை அவர்களுக்கு நோயாளிக்கு குடிக்க கொடுங்கள். நல்ல இறுதியான எண்ணத்தோடு அவரை குடிக்க வையுங்கள். முதல் நிபந்தனை, ஜம்ஜம் நீரை குடிப்பதற்கு முன் அது நிச்சயமாக அல்லாவிடமிருந்து என்னுடைய நோய்க்கு ஷிஃபாவை, நிவாரணத்தை தரும் என்ற 100%க்கு 100% நம்பிக்கையோடு கொடுக்க வேண்டும், குடிக்க வேண்டும். இரண்டாவது, அதனை குடிக்கும்படி சொல்லித்தரப்பட்டுள்ள முறைப்படி குடிக்க வேண்டும். முதலாவது, உபு செய்த நிலையில் இருக்க வேண்டும். குடிக்கிறவர் உபு செய்த நிலையில் இருக்க வேண்டும். அவர் உபு ஜம்சம் நீரினால் உபு செய்வதற்கு நமக்கு இந்த அந்த ஜம்சம் நீர் இருக்காது. சாதாரண நீரிலே உபு செய்துவிட்டு கிபிலாஹுவை முன்னோக்கி இருக்க வேண்டும். இதுக்கு முன்னரும் ஒரு தடவை ஜம்சம் நீரை பற்றி நான் செய்த ஒரு ஹுத்பாவில் இந்திரத்திலே சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இந்த ஒழுங்கு மீண்டும் சொல்லித் தருகிறேன். ஜம்சம் நீர் அருந்துவதற்கு ஒரு முறை இருக்கிறது ஹதீஸிலே. ஜம்சம் நீர் அருந்தக்கூடியவர் உபுவோடு இருக்க வேண்டும், கிபிலாஹுவை முன்னோக்கி இருக்க வேண்டும், மா உஸம்ஸம் அலிமா ஷுரிபலா, ஜம்ஸம் எதற்காக வேண்டி அந்த நீர் அருந்தப்படுமோ அதற்குரியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது கேட்ப, தனக்கு இந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு குடிக்க வேண்டும். குடித்து முடிந்த பிறகு ஒரு துஆ இருக்கிறது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க இல்மன் நாஃபிஆ வரிஸ்கன் வாஸிஆ வஷிஃபாஅன் மின் குல்லி தா. அல்லாஹ்வே உன்னிடத்திலே நிச்சயமாக நான் பயனுள்ள அறிவை கேட்கிறேன், விசாலமான ரிஸ்கை கேட்கிறேன், சகல நோய்களில் இருந்தும் நிவாரணத்தை கேட்கிறேன் என்ற ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா ஜம்ஜம் நீர் அருந்திய பிறகு கேட்டு வந்த துஆ ஒரு சுன்னத்தான துஆ, அவர்கள் கற்றுத்தந்த, அவர்கள் ஓதி வந்த நமக்கு பாடமாக அமைந்திருக்கக்கூடிய துஆ, ஜம்ஜம் நீர் அருந்திய பிறகு எப்பொழுது போதக்கூடிய துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க இல்மன் நாஃபிஆ வரிஸ்கன் வாஸிஆ வஷிஃபாஅன் மின் குல்லி தா. எல்லாம் சிறிய வார்த்தைகள், எளிதான வார்த்தைகள், மரணமிலை இலகுவான வார்த்தைகள் அல்லது எழுதி வைத்து ஓதுவது, இந்த மூன்று அமைப்பில், இந்த மூன்றையும் சேர்த்த அமைப்பில் அந்த நோயாளி அதனை செய்ய வேண்டும். கொஞ்சம் ஜம்ஜம் நீரை எடுத்து தலையிலிருந்து முழு மேனியும் படக்கூடிய வண்ணம் அவர் செய்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இது அவருக்கு சுகத்தை கொடுக்கும் அல்லாஹ்வுடைய அருளினால். ஏனென்றால் ஜம்ஜம் நீர் அது எதற்காக வேண்டி அருந்தப்படுமோ அதற்குரியது என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. நோயாளர்கள் குடித்து நோய்க்கு நிவாரணம் கண்டுள்ளார்கள். சகோதரர்களே, அடுத்து செய்ய வேண்டியது நாம் கண்டிப்பாக சதக்கா கொடுக்க வேண்டும். டெங்கு நோயோடு சம்பந்தப்பட்டவர்கள் இன்று பல பேர் இருக்கிறீர்கள், எனக்கு தெரியும். 120 பேர் இன்று புத்தளம் மருத்துவமனையிலே சிகிச்சையில் இருக்கிறார்கள். டெங்கு கன்ஃபார்ம் ஆனவர்கள் ஒரு சில பேர், அதிலே முக்கியமானவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக அப்படி வெளியில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். சில பேர் 120 பேர் டெங்கு அறிகுறியோடு அல்லது அறிகுறி இல்லாமல் சந்தேகத்தோடு வெள்ளை படுக்கைகளிலே இருக்கிறார்கள் என்று புத்தள மருத்துவமனையிலே. இவர்கள்லாம் நமது ஊரைச் சேர்ந்தவர்கள். இவர்களில் பல பேர் குடும்பத்தவர்கள் இங்கு இருப்பீர்கள். இதனை கவனத்தில் கொள்ளுங்கள். முக்கியமாக நீங்கள் சதக்கா ஒன்று இதற்கென செய்யுங்கள், இதற்கென சதக்கா ஒன்று செய்யுங்கள். இந்த சதக்கா உங்களுடைய வசதியை பொறுத்தமைய வேண்டும். வசதியை பொறுத்தமைய வேண்டும் என்றால் எனக்கு நன்றாக ஒரு 50,000 கொடுப்பதற்கு முடியுமான ஒருவனாக இருந்து கொண்டு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது அல்ல அந்த சதக்கா. நன்கு ஞாபகத்தில் வையுங்கள், அது அந்த தகுதியில் உள்ளவர்கள் செய்கிற சதக்கா. எனக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு மஸ்ஜிதுக்கோ மதரசாவுக்கோ ஒரு நல்ல வேலையை செய்து கொடுக்கலாம், அது ஒரு குமருக்கு கல்யாணத்தையும் முடித்து வைக்கலாம். இப்படி வசதி உள்ளவர்கள் 200-300 ரூபாய்க்கு இந்த சதக்காவை கொடுத்து சரி வரமாட்டாது. கை நோக வேண்டும், மனம் நோக வேண்டும், பீத்துக் கொண்டு தன்னுடைய பொக்கத்திலிருந்து போகக்கூடிய ஒரு சதக்காவை செய்யுங்கள். இப்பொழுது நிச்சயமாக அந்த நோய்க்கு மருந்து கிடைக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வுத்தால சிகிச்சையை கொடுப்பான். ஹதீஸ் வந்திருக்கிறது, ஹஸ்ஸினு அம்பாலக்கும் பிஸ்ஸகா, உங்களுடைய செல்வங்களை ஜகாத்தை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களின் செல்வங்களை ஜகாத்தை கொண்டு பாதுகாருங்கள். ஏனென்றால் ஜகாத் கொடுக்காத செல்வங்கள் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அழிவுக்குட்படுத்தப்படும். உங்கள் நோயாளர்களுக்கு சதக்காவை கொண்டு சிகிச்சை அளியுங்கள். உங்கள் நோயாளர்களுக்கு சதக்காவை கொண்டு சிகிச்சை அளியுங்கள். சகோதரர்களை தாவுண்ட ட்ரீட் பண்ணுங்கள். ட்ரீட் யுவர் பேஷண்ட்ஸ் வித் சதக்கா. நபி அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை, கையாளுகிற பதங்களை பாருங்கள். உங்கள் நோயாளர்களை, உங்கள் நோயாளர்களுக்கு சிகிச்சை செய்யுங்கள், ட்ரீட்மெண்ட் செய்யுங்கள். வித் சதக்கா தர்மத்தை கொண்டிருக்கிறார்கள். தர்மத்தை கொண்டு எப்படி சிகிச்சை அளிப்பது? சகோதரர்களே, நீங்கள் எவரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு இதற்காக வேண்டி என்னுடைய இந்த ஆள் அல்லது எனக்கு ஏற்பட்டுள்ளது நானே அவரை நியத்து வைத்து இந்த சதக்காவை செய்து விடுமாறு நான் செய்கிறேன், ஏறுகிறேன், அது நடக்கிறது, நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு குணத்தை தருவான். பிள்ளைகளுக்கு வந்து விட்டதா, பொறுப்பாளர்கள் பெற்றோர்கள் அந்த உயர்ந்த நியத்தோடு உயர்ந்த ஒரு சதக்காவை செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுத்தாலா கொடுப்பான். சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் தருவான், நோய் குணத்தை ஏற்படுத்துவான். இதெல்லாம் கைகண்ட மருந்துகள் சகோதரர்களே, கைகண்ட மருந்து. சென்ற வாரம் கூட ஒரு 15 வயது இளைஞன், படிப்படியாக பிளேட்லெட் குறைந்தே வருகிறது, கூடுவதாக இல்லை. அவருடைய தந்தையினோடு தொடர்பு கொண்டார். சொன்னேன், ஜம்ஜம் நீரினால் செய்ய வேண்டியதை செய்யுங்கள், உடனடியாக ஒரு சதக்கா செய்யுங்கள், உங்களுடைய வசதியை கவனத்தில் கொண்டு செய்யுங்கள் என்று சொன்னேன். அந்த மனிதர் உடனடியாக ஒரு பெரிய குர்பான், ஒரு மாட்டை கொடுத்தார் அல்லது ஆட்டை கொடுத்திருப்பார் என்று நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. கடந்த நாட்கள் பல நாட்களாக குறைந்து வந்து கொண்டிருந்த பிளேட்லெட் 22 வந்திருந்தது. அடுத்த நாள் முதல் ஏற ஆரம்பித்தது. 3-4 நாட்களில் ஆள் ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு போனார். சகோதரர்களை, கை கண்ட மருந்து நபி அவர்கள் சொல்லித் தந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நோய் மட்டுமல்ல, எந்த ஒரு நோய்க்கும் சதக்காவை கொண்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் செய்து கொள்ளலாம். சகோதரர்களே, என்னுடைய குடும்பத்துக்குள் பல நோய்களை கண்டிருக்கிறேன். சதக்கா கொடுத்ததை கொண்டே எல்லா நோய்களுக்கும் நான் சிகிச்சையை பெற்றிருக்கிறேன் அல்லாஹ்வுடைய உதவியால். எனக்கு உட்பட என்னுடைய பெற்றோர்கள் உட்பட ஒரே ஒரு நோய்க்கு மட்டும் தான் தவறி போனது. அது என்னுடைய தந்தையின் மௌத். அல்லாஹ் எழுதி வைத்த மௌத்தை தடுக்க முடியாது. அதனை தவிர சதக்காவை கொண்டு எந்த நோய்க்கு நான் ட்ரீட்மெண்ட் செய்தோமோ அது நிச்சயமாக குணமடையும். சகோதரர்களே, என் தாய்க்கு 5-6 நாட்களாக 2 ஆண்டுகளுக்கு முன் படிப்படியாக மருத்துவம் பயனளிக்கவில்லை. நோய் காய்ச்சல் 5-6 நாட்கள் டாக்டர் சொல்லிவிட்டால் வேறு வைத்தியம் பார்க்க வேண்டும். நான் சொன்னேன், டாக்டர் நான் இன்றைக்கு சதக்கா கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இது மாறி அமையும் என்று சொன்னேன். அடுத்த நாள் அல்ஹம்துலில்லாஹ் காய்ச்சல் எங்கு போனது என்று தெரியவில்லை. வைத்தியரும் ஆச்சரியப்பட்டார். அவர் சதக்கா என்றால் என்ன என்று கேட்டார். காரணம், அவர் ஒரு நான் முஸ்லீம் டாக்டர், முஸ்லீம் அல்லாத ஒரு டாக்டர். அதுக்கு பிறகு நான் விளக்கப்படுத்தினேன். இந்த ஹதீஸை சொன்ன போது அவர் ஆச்சரியப்பட்டார். சகோதரர்களே, இதுவெல்லாம் கை கண்ட மருந்து, கைக்கு மேல் பலன் கிடைக்கும். ஆனால் அல்லாஹ் தாலாவிடத்திலே முழு நம்பிக்கையோடு இதனை செய்ய வேண்டும். குணமாகுமோ இல்லையோ, ஜம்ஜம் நீர் குடித்தால் குணமாகுமோ இல்லையோ, சதக்கா நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க செஞ்சு பார்ப்போமே செஞ்சீங்க என்று சொன்னா நிச்சயமாக நோய் ஒருவேளை அதையே உங்களுக்கு பெருந்தோயாக ஆக்கி போய்விடும். நபி அவர்களுடைய சொல்லிலே, அல்லாஹுடைய சொல்லிலே சந்தேகம் இல்லாமல் செய்ய வேண்டும். 100க்கு 100 திடமான உறுதியோடு செய்ய வேண்டும். சகோதரர்களே, இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உறுதியான நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். இது நமக்கு பாதுகாப்பு. ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயில் இருந்து நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சுகத்தை தருவான். ரப்புல் ஆலமீன் தான் நோயை விடுபவன், ரப்புல் ஆலமீன் தான் சிகிச்சையையும் விடுபவன் என்ற நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். அடுத்தது சகோதரர்களே, இது நாம் செய்து கொள்ள வேண்டியது. குறிப்பாக இவற்றோடு வீடு வாசல்கள் இடங்கள் முன்னே உள்ளவை பின்னே உள்ளவை அருகில் உள்ளவை அயலில் உள்ளவற்றை அவரவர் சுத்தமாக வைத்துக் கொள்வதையும் கவனத்தில் கொள்வோம். கான்கள் இருக்கும், ஏனைய இடங்கள் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போன்று புதிய மருத்துவ ஆய்வின்படி சுத்தமான நீரில் மட்டுமல்ல ஏடிஸ் லம்பு அசுத்தமான நீரிலும் பரவுகிறது, உண்டாகுகிறது என்பதுதான். ஆகவே அது சுத்தமோ அசுத்தமோ நீர் தேங்கி நின்றால் அது உருவாகிறது என்ற கவனத்தை செலுத்தி நாம் துப்புரவாக வைத்துக் கொள்வோம். நீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களை நாம் துப்புரவாக வைத்துக் கொள்வது ஓடக்கூடிய மாதிரி செய்து கொள்ள வேண்டும். ஆனால் புத்தளத்தின் கான்கள் நிறைய அதிகமாக நீர் தேங்கி நிற்கக்கூடிய கான்கள், அது நமது ஊருக்குரிய ஏற்பாடு அப்படித்தான் இருக்கிறது. இந்த ஊரில் மட்டுமல்ல, இலங்கையின் பல ஊர்கள் ஒழுங்கான சீரான வடிகால் அமைப்பு கிடையாது. வடிகால் அமைப்பை செய்பவர்கள் ஒரு சாரார், பாதையை செய்பவர்கள் ஒரு சாரார், இவர்களுக்கு இடையே ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது, ஒரு ஒன்று சேர்ந்து செய்வது கிடையாது. வடிகால் செய்பவர்கள் ஒரு நேரத்தில் வந்து செய்வார்கள், பாதையை செய்பவர்கள் செய்வார்கள். கட்டிடத்துக்கு அபிவிருத்திக்கு அனுமதி கொடுப்பவர்கள், கட்டுவதற்கு அனுமதி கொடுப்பவர்கள் அவர்கள் ஒரு மூலையில் இருந்து அனுமதி கொடுப்பார்கள். இந்த பாதைக்கும் கட்டிடத்துக்கும் இந்த டிரைனேஜுக்கும் வடிகாலுக்கும் இந்த நாட்டிலே சம்பந்தங்கள் இருப்பதில்லை. ஆனால் வளர்ந்த நாடுகளை போய் பார்த்திருக்கின்றால் பாதை என்பது வெறும் ரோடை மட்டும் போடுவதல்ல, அருகில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் கவனத்தில் கொள்ளப்படும், அருகில் இருக்கக்கூடிய வரிகால் கவனத்தில் கொள்ளப்படும், சுற்றாடல் கவனத்தில் கொள்ளப்படும், சூழல் கவனத்தில் கொள்ளப்படும். சூழலியாளர்கள் வருவார்கள், ஆர்டிஏ வரும், வீதி அபிவிருத்தி அதிகார சபை வந்திருக்கும், யூடிஏ வரும், நகர அபிவிருத்தி அதிகார சபை வந்திருக்கும், என்ஜினியர் வந்திருப்பார். எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு திட்டத்தை வரைவார்கள். எப்படி எந்த பக்கத்திலிருந்து உயர்ந்து வருகிறது, எந்த அளவுக்கு வீடுகள் கட்டிடங்கள் இருக்கின்றன, எந்த அளவு உயர்த்தலாம், அடுத்த பாதையில் போய் இதனை ஜாயின் பண்ணும் போது அங்கே எப்படி உயர்ந்திருக்கிறதா தாழ்ந்திருக்கிறதா, இதையெல்லாம் அவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் திட்ட வகுப்பார்கள். ஆனால் நம்ம நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள துரதிர்ஷ்டம், அது ஒவ்வொருவரும் தனித்தனியே நின்று அவரவர் வேலையை முடிப்பார்கள். இதனால் நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் சட்டத்தை மட்டும் சொல்வார்கள், போதா குறைக்கங்களை பயனும் பண்ணுவார்கள், அபராதமும் விதிப்பார்கள். முழு தவறும் அவர்களுடையதா இருக்கும். இது யூசி செய்யும், வேறு எல்லோரும் வந்து செய்வார்கள், எங்களுக்கு ஆலோசனை சொல்வார்கள், நீங்கள் சுத்தமாக வையுங்கள் தலைக்கு மேல். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய சுத்தம் எத்தனையோ இருக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் பொறுப்பின் கீழ் உள்ள முறையற்றவற்றை சீர்திருத்த வேண்டிய எத்தனையோ இருக்கிறது. சகோதரர்கள், எங்களுடைய ஊர்ல கான்செப்ட் யார் தெரியுமா? ஜிஎஸ். ஜிஎஸ் கிராம நிலதாரித்தான் கான் கட்டுவார், பள்ளியும் அவரோடு சேர்ந்து கொள்ளும். இவர் ஒரு இன்ஜினியரா? ஜிஎஸ் வேலையா இது? ஏதோ சொல்வார்களே, நாயுட வேலையை நாய் பார்க்கணும், கழுதுற வேலையை கழுத பார்க்கணும் என்று சாதாரண விஷயங்கள் அல்ல, அர்த்தம் உள்ள வார்த்தை. ஜிஎஸ் வேலையை அவரிடத்தில் வாங்காமல் அவரிடத்தில் கொம்பி காணக்கட்டு ரோட பொழுது கொடுத்து அவன் என்ன செய்வான், அவனுக்கு இது தெரியுமா? இதுதான் நாட்டில் உள்ள நிலை. இதையெல்லாம் அவன் ஏதோ ஒன்றை செஞ்சு போட்டு அங்க காண தண்ணி ஓடாது, ஊட்டு அடைச்சு நிற்கும், வீட்டிலிருந்து வரக்கூடிய காணத்தை இந்த காணத்துக்கு சம்பந்தம் இருக்காது. இப்ப இருந்து கொண்டு இந்த யூசியால வருவீங்க, எங்களை பயன் பண்ணுவீங்க, அவ்வாகவே பயந்து கொள்ளுங்கள், அவ்வாகவே பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாருக்கு வசதி செய்து கொடுத்தீர்கள், எந்த முறையான வசதி செய்து கொடுத்தீர்கள், ஒரு பப்ளிக் எமினிட்டிஸ் என்ன, நீங்க கொடுத்திருக்கக்கூடிய பொது சுகாதார வசதிகள் என்ன, முறையான வசதிகள் செய்து கொடுத்து விட்டால் மக்களை பயன் பண்ணுகிறீர்கள், மக்களிடத்தில் அபராதம் இருக்கிறீர்கள், ஹராம் செய்யக்கூடாது. மக்களுக்கு செய்ய வேண்டிய பொதுவான அபிவிருத்திகளை எல்லாம் ஒரு பக்கம் வைப்போம், சுகாதாரம் பாதிக்கப்படக்கூடிய அபிவிருத்திகளை முறையற்ற முறையிலே செய்துவிட்டு அவர்களை உங்களுடைய குற்றங்களுக்கு பழிக்கராவாக நிறுத்தி அவர்களுக்கு பயன் பண்ண வைப்பது எந்த வகையில் உங்களுக்கு ஹலாலானது? நீங்கள் இன்று விசாரிக்கப்படாமல் விடப்படலாம், அவ்வாறு இருக்கிற யூசியின் செயலாளர் உட்பட எல்லோரும் வருவீர்கள், கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜ் உட்பட எல்லோரும் வரவீர்கள் ஒரு நாளைக்கு. பொதுமக்கள் அப்பாவிகள், எத்தனை பேருக்கு நீங்கள் அறிவுறுத்தல் கொடுப்பீர்கள், நோய் வந்த பிறகு அறிவுறுத்துகிறீர்களே, நோய் வரமும் எத்தனை பேர் அறிவுறுத்தல் செய்வீர்கள், வைத்தியர்கள் எங்கே இருந்தார்கள் நோய் வரும் அறிவுறுத்தல் செய்வதற்கு? பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டருடைய பணி என்ன, வெறும் கடைகளை மட்டும் பரிசோதிப்பதா? சகோதரர்களே, கடமையில் பொறுப்பாளர்கள், கடமையில் இருக்கிறவர்கள், அலுவலர்கள், அதிகாரிகள் நூற்றுக்கு நூறு வீதம் தவறு செய்துவிட்டு எல்லாம் கடைக்கு மேலே வெள்ளம் ஓடுகிற போது, இப்பொழுது ஜான் என்ன உரம் என்ன என்று இருக்கிற போது, இப்பொழுது உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு ஆலோசனை மட்டுமல்ல, அறிவுறுத்தல் மட்டுமல்ல, உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் நிறுத்தி எங்களுக்கு பயணம் பண்ணுகிறீர்கள் என்றால், சகோதரர்களே, இதெல்லாம் நாம் அல்லாஹ்வை பயந்து இருக்கக்கூடிய மக்களிடத்திலிருந்து எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ்வை பயப்படுபவர்களுக்கும் இருக்கட்டும், ஒரு முஸ்லிம் அல்லாதவனாக இருந்தால் ஒரு பொது நீதி இருக்கிறது, ஒரு பொது நியாயம் இருக்கிறது. இந்த பொது நியாயம் நியதி எல்லாம் தாண்டி நடந்து கொள்ளக்கூடிய மக்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இந்த அபிவிருத்தி என்ற பெயரிலே மக்களுடைய சுகாதாரம் கெடுக்கப்படக்கூடிய, அவருடைய சுகாதாரத்துக்கு வேட்டு வைக்கப்படக்கூடிய முறையில் அபிவிருத்தி செய்வதை முதலில் நிறுத்த வேண்டும். வந்திருக்கக்கூடிய பணத்துக்கு ஏதாவது செய்து முடிக்க வேண்டும், இல்லை என்றால் பணம் திரும்பி போய்விடும் என்ற ஹோராவில் நீங்கள் செய்கிற அபிவிருத்திகள், கடன்புடனான உடனடியாக செய்கிற அபிவிருத்திகள், நள்ளிரவில் திட்டமிட்டு பகிரோடு அரங்கேற்றுகிற அபிவிருத்திகள், சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் கூடி பேசாத அபிவிருத்திகள், ஒருவன் மற்றவனுக்கு ஏட்டிக்கு போட்டியாக செய்கிற அபிவிருத்திகள், சகோதரர்களே, இவற்றின் விளைவுகளை இந்த பொதுமக்களாகிய நான் உங்களின் கேடுகட்ட இந்த அபிவிருத்தி மூலமாக செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த அபிவிருத்திகளினால் மக்களுக்கு பாதிப்புகள் தானே தவிர வெறும் பாதையிலே கொஞ்சம் தார் ஓடலாம், அவ்வளவுதான் எங்களுக்கு ஏற்படுகிற நன்மைகள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் உங்களோடு எந்த கோபமும் இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு, ஆனால் நீங்கள் செய்கிற தவறுக்காக பொதுமக்களை வஞ்சிக்காதீர்கள், அபராதம் விதிக்காதீர்கள். உங்களுடைய தவறுகளை நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாள் நம்மை எல்லாம் நிறுத்துவான், அநீதி இழைத்தவன், அநீதி இழைக்கப்பட்டவன் எல்லோரையும் நிப்பாட்டி விசாரிப்பான். அந்த அன்று நீங்கள் ஏறி இருந்தது குதிரையா அல்லது கழுதையா என்பது உங்களுக்கு தெரிய வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இருந்து நாம் துஆ செய்து இந்த நிலையிலிருந்து பாதுகாப்பு பெறுவோம். ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த ஜம்ஜமை கொண்டு, நீரை கொண்டு பாதுகாப்பு பெறுவோம், இந்த துவாக்களை கொண்டு பாதுகாப்பு பெறுவோம். இறுதியாக சகோதரர்கள், அந்த ஹதீஸை நான் முடிக்கவில்லை, உங்கள் நோயாளர்களுக்கு சதக்காவை கொண்டு சிகிச்சை செய்யுங்கள். நபி அவர்கள் இறுதியாக சொன்னார்கள், பலா முசீபத் பீடை இவற்றுக்கு நீங்கள் துஆவை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள். அது ஏற்கனவே நான் விளக்கப்படுத்தி விட்டேன். இப்படியான பீடை வருகிற போது துஆவோடு நாம் தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த ஆட்கொள்ளி நோயிலிருந்து முழுமையான விடுதலை தருவானாக. முழு மனித சமுதாயத்திற்கும் இது போன்ற நோய்களில் இருந்து முழுமையான நிவாரணத்தை கொடுப்பானாக. தக்கீர்கள் இருக்கக்கூடிய, படுக்கைகள் இருக்கக்கூடிய, ஆஸ்பத்திரிகளில் இருக்கக்கூடிய இந்த நோயாளிகளை அல்லாஹ் தஆலா சிகிச்சையை அவர்களுக்கு கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து மீண்டும் இல்லங்களுக்கு திருப்பி அனுப்பி வைப்பானாக. இப்படியான கொடிய நோய்கள் நமக்குள்ளே வருவதிலிருந்து அல்லாஹ் தஆலா இறுதி வரைக்கும் பாதுகாப்பானாக. நமக்கு எப்பொழுதும் ஷிஃபாவை, எப்பொழுதும் சிஹத்தை அல்லாஹ் தஆலா திறந்து வைப்பானாக. நம்முடைய ஆரோக்கியத்துக்கு கொஞ்சமும் பங்கம் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையையும் எவரும் தனக்கோ அடுத்தவருக்கோ செய்வதிலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அபிவிருத்தி என்ற பெயரிலே மக்களின் ஆரோக்கியத்துக்கு ஏற்படுத்தப்படுகிற பங்கங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா எல்லோரையும் பாதுகாப்பானாக. அபிவிருத்தியை விட ஆரோக்கியம் முக்கியம் என்ற சிந்தனையை அல்லாஹ் தஆலா எல்லோரும் நெஞ்சங்களிலும் பதிய வைப்பானாக. நம் எல்லோருக்கும் இறுதி வரைக்கும் நமது தேவைகளை நாமே பூர்த்தி, சுயமாக பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நிலை வரைக்கும் வாழ வைப்பானாக. நம்முடைய தேவைகளுக்காக அடுத்த வருடத்திலே தங்கியிருக்கக்கூடிய நிலையிலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மது.